நாளில் அன்பர் இயேசுவின் இறையாசியுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கேட்டு இன்புறுங்கள் நேயர்களே. அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
எல்லாமே நீங்கதானையா, எனக்கு எல்லாமே நீங்கதானையா, எல்லாமே நீங்கதானையா, எனக்கு எல்லாமே நீங்கதானையா, எல்லாமே நீங்கதானையா, எனக்கு எல்லாமே நீங்கதானையா, எல்லாமே நீங்கதானையா, எனக்கு எல்லாமே நீங்கதானையா.
என்னை கண்மணி போல காக்கிறேன் என்று சொல்லி அன்பு பாராட்டும் என் தெய்வமே, என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி அன்பு பாராட்டும் என் இயேசுவே, எல்லாமே நீங்கதான் ஐயா. இயேசுவே, எல்லாமே நீங்கதான் ஐயா. நீர் எம்மேல் வைத்த மேலான அன்பை எதுவுமே பிரித்துவிட முடியாது. எல்லாமே நீங்கதான் ஐயா. இயேசுவே, எல்லாமே நீங்கதான் ஐயா. தூய வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு ரோமர் 8:36-39 பின்வருமாறு கூறுகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதுவுமே இயேசு கிறிஸ்துவில் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நேயர்களே, நமது அன்பின் குரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களின் இறை செய்தி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி.
இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58:11 நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 58:11.
கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய்.
இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், நித்தமும் உன்னை நடத்துவார். உபாகமம் 32:14 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரே அவனை வழி நடத்தினார், கர்த்தரே தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை நடத்தினார் என்று. கர்த்தரே நடத்தினார், அவரே அவர்களை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, அவரே நம்மோடு கூட இருந்து, தேவாதி தேவனே நம்மோடு இருந்து நடத்துவது எவ்வளவு பெரிய காரியம். அவரை நம்ப முடியுமா? அப்படி யாருக்காவது செய்திருக்கிறாரா? தயவு செய்து எண்ணாகமம் 11:21 என்ற வசனத்தை வாசித்து பாருங்க. எகிப்தினம் தேசத்தில் அடிமைகளாக இருந்த கர்த்தருடைய மக்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வெளியே கொண்டு வந்தார். அப்பொழுது அவளை நடத்தி செல்ல மோசே என்னும் ஒரு தீர்க்க தரிசியை தலைவனாக ஏற்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட உணவு பொருளை அவர்கள் விரும்பி கதறின பொழுது தேவன் சொன்னார், ஒரு மாதம் வரைக்கும் அவளுக்கு தெவிட்டு போகும் வரைக்கும் நான் இந்த உணவு பொருளை கொடுத்து ஆதரிக்க போகிறேன் என்று மோசேக்கு சொன்னார். மோசே சொன்னான், 600,000 பேர் ஆண்கள் மட்டும் இருக்கிறார்களே, போர் வீரர்கள் மட்டும் இதை செய்ய முடியுமா? அப்படியானால் 2,000,000 பேருக்கு நீர் இந்த உணவை கொடுக்க வேண்டுமே, முடியுமா என்று கேட்டான். அவர் செய்து காண்பித்தார், என் கை குறுகவில்லை அப்பா என்று செய்து காண்பித்தார். அவர்களுக்கு செய்த அவர் நமக்கும் செய்வார் என்ற ஒரே நிச்சயம் தான். நாம் அவரை நம்புவதற்கு ஏது? வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம் 3:14, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வார்த்தையோடு அவர் கூறுகிறார் என்று. உங்களுக்கும் அப்படி செய்வார். இன்று நாம் தேவனை நம்ப முடியுமா? தேவன் நம்மை முழுவதும் வரும் காலங்களில் நடத்தப் போகிறார் என்று நம்ப முடியுமா? நம்ப முடியும். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, நிச்சயம் உங்களை நடத்துவார் தினமும். எனக்கு அருமையானவர்களே, யாத்திராகமம் 13:21-22 இரண்டு வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே நித்தம் மட்டுமல்ல, இரவும் பகலும் அவர்களுக்கு ஒளி காண்பிப்பதற்கென தேவாதி தேவன் ஒரு மேக ஸ்தம்பத்திலும் ஒரு அக்னி ஸ்தம்பத்திலும் மாறி மாறி சென்றாராம். இரவும் பகலும் கூட அவர்களை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக. என் அருள்நாதர் இயேசுவும் மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மோடு இருப்பது நமக்கு போதுமானது. தேவன் சொல்கிறார், எல்லா நாளும் நல்ல நாளப்பா, காரணம் நான் உன்னோடு இருக்க போகிறேன் என்று. சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவது சொன்னார், நான் உனக்கு வழி காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 32:8 பாருங்கள். அங்கு இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், யெகோவா சொன்னார். என்ன சொன்னார்? நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நான் நடத்துவேன். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 30:21 வாசித்து பாருங்கள். நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் முதுகின் பின்னால் ஒரு குரல் கேட்குமாம், வழி இதுவே என்று. எபிரேயர் 12:1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். நமக்கு தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோட ஓட கடவோம், ஓடும்படிக்கு அவர் நமக்கு கிருபை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரும் சில காரியங்கள் நமக்கு விளங்கவில்லை தான், நாம் போகும் வழி நமக்கு கடினமாய் தோன்றுகிறது. எனினும் அருள்நாதர் சொல்கிறார், இதுதான் நான் உனக்கென்று வைத்த வழியப்பா, இந்த வழியில் வா. மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் பரவாயில்லை, நான் உன்னை நடத்துவேன், நானே உன்னை நடத்துவேன், நான் உன்னை நித்தம் நடத்துவேன் என்று சொல்கிறார். மனம் கலங்காதிருங்கள். இந்த நாளில் இந்த வேத வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி என்ற ஒரே ஒரு ஸ்தானத்தில் நின்று திட்டமும் தெளிவுமாய் நான் இதை உங்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தர் இனி உங்களை நடத்துவார். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஒரு தடவை சொல்வீர்களா? என் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னை நித்தம் நடத்துவார். அடுத்து என்ன சொல்லுகிறது பாருங்க, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணம் உள்ளதாக்குவார். மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாக்குவார். எனக்கு அருமையானவர்களே, பலவிதமான வறட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றன. மூன்று விதமான வறட்சிகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. முதலாவது, அன்றாடக வாழ்வில் வறட்சி. நீதிமொழிகள் 10:3 பாருங்கள், கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை பசியினால் வறந்து விடார், கர்த்தர் நீதிமான்களை பஞ்சகாலத்தில் பசியில் காக்கிறார். நீதிமொழிகள் 10:3, சங்கீதம் 33:19, சங்கீதம் 37:19, இந்த மூன்று காரியங்களும் நமக்கு பஞ்சகாலத்தை குறித்து பேசுகின்றன. கர்த்தர் பஞ்சகாலத்தில் தமக்கு பயந்தவர்களை காப்பாற்றுகிறார், பசியினால் வறந்து விடார், அவர்களை திருப்தியாக்குவார். இது இன்று முதல் உங்களுக்குரியது. இனி வரும் நாட்களில் வறுமையை பற்றி, பண கஷ்டத்தை பற்றி, கடன் தொல்லையை பற்றி உள்ள கவலையை முழுவதும் மறந்து விடுங்கள். இன்று முதல் அவர் அப்படி நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். 1955 பிப்ரவரி மாதம் 11 தேதி ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன், விழுந்து சாகலாம் என்று. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், வியாதி, படிப்பில் தோல்வி என்னை வாட்டி வதைத்தது. இரவும் பகலுக்கும் என் தாய்க்கு வரும் கொடிய வலிப்பு நோய் என்னை வாட்டி வதைத்தது. ஒரே மகன் நான் என் தாய்க்கு, ஆகவே மனம் கசந்து அழுதேன். என் தாய்க்கு சுகம் கிடைக்காதா? என் அப்பா இரவும் பகலும் வாத்தியார் வேலை பார்த்து பார்த்து இருமி சாகிறாரு, அவருக்கு ஒரு நல்ல நாள் வராதா? என் உள்ளம் வாடியது. சாவதே நல்லதென்று ஓடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி என் சித்தப்பா ஒருவர் எனக்கு சொன்னார். வீடு திரும்பினேன். 4 மணி நேரம் என் அறையில் அழுது புலம்பினேன். என்னையும் அறியாமல் ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிறைத்தது. இயேசு ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையின் மாறுதலை கட்டளையிட்டார்? 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, மகா ஐஸ்வர்யவான் அவர் இருந்தும் நமக்காய் ஏழையானார், மிகுந்த தரித்திரரானார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும் பொருட்டு. உடனே என் பாரங்கள் தீர்ந்து விடவில்லை. சிறு வேலை கிடைத்தது. 65 ரூபாய், 24 ரூபாய் டிஏ, 89 ரூபாய்க்கு ஒரு வாத்தியார் வேலை. அதில் தான் என் வாழ்க்கை ஆரம்பித்தேன். முதல் சம்பளம் வாங்கினவுடன் என்னுடைய தகப்பனார் சொன்னார், தம்பி 1/10 போதகருக்கு கொடுத்து விடு என்று. என் போதகருக்கு 9 ரூபாய் அனுப்பினேன். அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. அவர் சொன்னார், தம்பி இன்னும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு அவ்வளவு நாள் ஜபம் பண்ணினேன் என்று சொன்னார். அப்படியே செய்தார். ஸ்டேட் பேங்கில் ஒரு உயர்ந்த பதவி வரும் வரைக்கும் என்னை காப்பாற்றினார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று லூக்கு 6:38 சொன்னாரே. எனக்கு அருமையான உள்ள தீர்மானம் செய்யுங்கள், கர்த்தருக்காய் கொடுங்கள், கர்த்தர் திரும்ப தருவார். மனம் கலங்காதிருங்கள். அடுத்து வேதம் சொல்கிறது, அவர் ஆத்மாவில் ஏற்படும் ஒரு வறட்சியை தீர்ப்பாராம். 8:11 வாசித்து பாருங்கள். வரும் நாட்களில் வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச நாட்கள் வரும் என்று. 1 சாமுவேல் 3:1 பாருங்கள். தேவன் சாமுவேலை எழுப்பும் முன்பதாக எங்கும் தேவனுடைய வார்த்தையே கிடைக்கவில்லை, தேவனுடைய வெளிப்படுத்தலே கிடைக்கவில்லை, தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நாட்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் அதன் மத்தியிலும் அவர் உங்களை வறட்சி இல்லாமல் காப்பாற்றுவார், உங்கள் ஆத்துமாக்களை நினம் உள்ளதாக மாற்றுவார். வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களோடு பேசுவார், உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார், நினமுள்ளதாக மாற்றுவார். 3வதாக அதே வசனம் சொல்லுகிறது, உன் எலும்பை நினமுள்ளதாக்குவார், உன் எலும்பை நினமுள்ளதாக மாற்றுவார். நான் பேங்கில் வேலை செய்த பொழுது ஒரு நாளின் நண்பன் ஒருவன் ஓட்டமாய் காலையில் ஓடி வந்தான். அவன் சொன்னான், தினகரன், இன்று காலையில் நான் என் தகப்பனாரை தேடி பார்த்த பொழுது வீட்டின் அருகே இருந்த ஒரு மரத்தில் பிணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முதுகில் எலும்பில் இருந்த மாரோ என்று சொல்வார்கள் நினம், அது காய்ந்து விட்டது. அதனால் ஒரே வலி, இரவும் பகலும் வலி, அதை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, உன் எலும்பை நினம் உள்ளதாக கர்த்தர் மாற்றுவார் என்று. காரணம் என்ன? இயேசு இந்த வழியை கடந்து போனார். 22:17 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கூட கழற்றி விட்டார்கள். இயேசு சொல்கிறார், என் எலும்புகள் எல்லாம் எண்ணலாம், என் எலும்புகள் எல்லாம் எண்ணலாம், பரிதாபமாக என் எலும்புகளை மக்கள் காணும் விதத்தில் நான் தொங்கிக் கொண்டிருந்தேன், தொங்கிக் கொண்டிருக்க போகிறேன் என்று அன்று அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். யாருக்காக? நமக்காக. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள். யோவான் 19:34 சொல்கிறது, அவர் மறித்து விட்டாரோ என்று பார்க்க அவருடைய இருதயத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் எடுக்க சேவகன் ஒருவன் ஈட்டினால் குத்தினான், ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவருடைய எலும்புகள் வேதனைக்குட்படுத்தப்பட்ட எலும்புகள், இன்றும் நம்முடைய சுகம் எங்கிருந்து வருகிறது? சகோதரன் தினகரனுடைய ஜபத்தினால் அல்ல, பால் தினகரனின் ஜபத்தினால் அல்ல, ஸ்டெல்லா தினகரனுடைய ஜபத்தினால் அல்ல, பெரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உடல் பட்ட பாடுகளில் இருந்து அவருடைய மனது உருக்கம் உங்கள் பக்கமாய் பாய்ந்து செல்கிறது, உங்களை குணமாக்குகிறது. மத்தேயு 14:14 அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனது உருகி அவர்களை நோயினால் வாடினவர்களை சுகமாக்கினார். லூக்கா 4:40 சொல்கிறது, மாலை மயங்கிய பொழுது பற்பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களை, அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தன் கரங்களை வைத்து அவர்களை சுகமாக்கினார். காரணம் என்ன? அவர் சிலுவையில் படப்போகும் பாடுகளை முன் அறிந்திருந்தார். உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் வேதனை, தலையில் முள்முடியினால் வேதனை, உடலில் வாரினால் அடிபட்டதினால் வேதனை, சரீரம் கிழிந்து தொங்குவதனால் வேதனை, எல்லா வேதனைகள் மத்தியிலும் தாங்க முடியாமல் கதறினார். மத்தேயு 27:45-46 சொல்கிறது போல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? என்னால் இந்த வேதனை தாங்க முடியவில்லை, என்னால் இந்த வேதனை தாங்க முடியவில்லை. கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டதினால் தவித்தார், தடுமாறினார், மனம் கசந்து அழுதார், ஏன் என்னை கைவிட்டி? நீங்கள் அழும் பொழுது அவரும் அழுவார், உங்களை சுகமாக்குவார், உங்களை விடுதலை செய்வார். அவருடைய 5 காயங்கள் தான் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த 3 விதமான நன்மைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை இன்று முதல் நித்தமும் கரம் பிடித்து நடத்தப் போகிறார்.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் fm@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா. உபத்திரமோ வியாகுளமோ பட்டினியோ துன்பமோ, உபத்திரமோ வியாகுளமோ பட்டினியோ துன்பமோ, அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. நேரங்களும் பட்டயமோ நிர்வாணமோ நாசமோச நேரங்களும் உங்க அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா. வேதனையோ சோதனையோ வெறுக்கும் இந்த மனிதர்களும், வேதனையோ சோதனையோ சொன்னார்களோ உங்க அன்பை பிரிக்க முடியுமா? இசையா உங்க அன்பை பிரிக்க முடியுமா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? இசையா உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா? மகிழ்ச்சியானும் அழுகையானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் மகிழ்ச்சியானாலும் அழுகையானாலும் உங்க அன்பை பிரிக்க முடியுமா? இசையா உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா? எல்லாமே நீங்க தானையா? எனக்கு எல்லாமே நீங்க தானையா?
களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஏ தாமிரபரணி ஓரம் வந்தி சாயும் நேரம், அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கு, அத கேட்ட சனம் கண்ணத்து மேல கைய வைக்கு. ஏ தாமிரபரணி ஓரம் வந்தி சாயும் நேரம், அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கு, அத கேட்ட சனம் கண்ணத்து மேல கைய வைக்கு. களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. பெத்தவங்க ஒதுக்கினாலும் மத்தவங்க வெறுத்தாலும், கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும், பெற்றவங்க ஒதுக்கினாலும் மற்றவங்க வெறுத்தாலும், கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும், மனசறிஞ்ச இயேசு ராஜா வருவாரு, உன் குறைய தீர்த்து கண்ணீரை துடைப்பாரு. களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. சாதிசனம் மறந்தாலும் நாதி எத்து போனாலும், தேசமாறி அலைஞ்சாலும் இருந்ததெல்லாம் இருந்தாலும், சாதிசனம் மறந்தாலும் நாதி எத்து போனாலும், தேசமாறி அலைஞ்சாலும் இருந்ததெல்லாம் இருந்தாலும், மனசறிஞ்ச இயேசு ராஜா வருவாரு, உன் குறைய தீர்த்து கண்ணீரை